புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக மனிதனுக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இருக்கும் வரையில் விவசாயம் அழியவே அழியாது. இங்கே பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்க இறக்கும் வர உணவு தேவை இருக்கு. இதனால விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் ஒவ்வொருவரும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கரம்பக்காடு ஜமீன் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு சாவே காமராஜ் அவர்கள் இன்று தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு விவசாயம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்காடு ஜமீன் சாவே காமராசனோட வணக்கங்கள். இன்று ஒரு சிறப்பான நாள், தேசிய விவசாயிகள் தினம். இன்றைக்கு புதுகை பண்பலை நேயர்களோட நான் பேச இருக்கிறேன்.
முதல்ல வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக இன்றைய தினம் அனைவருக்குமே முதல்ல வாழ்த்துக்களை வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன். அதாவது, உழவன் சேத்தில் காலை வைத்தால்தான் நாம் சோத்தில் கையை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் வந்து இந்த நாட்டிற்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற வகையில அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இப்போ இன்றைய தினம் தேசிய விவசாயிகள் தினம். விவசாயிகளோட முக்கியத்துவத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க சார்.
தாயா, நான் சொல்றது கூட மற்றவங்க தான் அருமை கருதி சொல்லணும். அழகா ஒரு குரல் மூலமா சொல்லலாம், உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டோம் என்பார்க்கும் இல்லை. ஒரு உழவனுடைய கை உழைக்காம சும்மா மடங்கி இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல எல்லா பற்றுகளையும் விட்டுட்டேன்னு சொல்றது கூட வாழ்க்கை கிடையாது. அவனுடைய சிறப்பை வந்து இதை விட வேற வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிலைமையில வந்து விவசாயிகள் அப்படி இல்லை. ஏதேனும் கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலா இது மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு நாள் தினம்னு அறிவிச்சு, தேசிய விவசாயிகள் தினம்னு அறிவிச்சு, அவங்களுக்கு ஒரு சிறப்பு சேர்க்கிற மாதிரி ஒரு நினைவுபடுத்தலுக்காவது இந்த நடைமுறையில வர்றதுல ஒரு சின்ன ஆறுதல் தான், மகிழ்ச்சி கிடையாது, ஒரு ஆறுதல் தான். ஏன்னா விவசாயிகள் நிலைமை அப்படிதான், காலங்காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். விவசாயங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு வாழ்வியல் பண்பாட்டு முறை. அது நீங்க மற்றதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க, மற்றபடி வேற வந்து ஒரு வணிக நிறுவனம் வச்சிருக்காங்கன்னா அது வந்து வணிக ரீதியா போயிடும். விவசாயம் அது வணிகமும் கிடையாது, இது வாழ்வியல் பண்பாட்டு முறை. தான் உண்டு மற்றவங்களுக்கு உணவளித்து வாழுகிற முறை, இதுதான் உழவர்களுடைய முறை. ஒரு விவசாயிகிட்ட தன்னிட்ட உணவு இருக்கு, விளைவிச்சிருக்க உணவுப் பொருள் இருக்கு, பக்கத்துல ஒருத்தன் பசியோட இருக்கான், அவன்கிட்ட பணம் இல்லை நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டான். அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ அவனோட பசி போக்குற நம்மளை கடமைன்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் இது வாழ்வியல் பண்பாட்டு முறைன்னு சொல்றேன். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்கிற முறை, ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்கிற முறை. இது நம்மளோட பழைய முறையும் அதுதான். நாம வந்து பண்டமாற்று முறையில தான் கொடுத்து பொருள் கொடுத்து வாங்கணும். நம்ம நாணயம் வர்றதுக்கு முன்னாடி பண்டமாற்று முறையில தான் பொருள் கொடுத்து வாங்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து ஒருத்தரை சார்ந்து வாழ்கிற முறை இது. கிராமப்புற வாழ்க்கை அப்படித்தான், ஒருத்தரை சார்ந்து. நீங்கள் இன்னும் சொல்ல போனால், நான் சிறுவனா அந்த காலத்திலேயே வந்து மாற்று ஆள்னு சொல்லுவாங்க. மிளகாய் தோட்டத்தில் மிளகாய் வச்சோன்னா எங்களுக்குலாம் மிளகாய் செடி வச்சோன்னா நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நிற்பாங்க மிளகாய் செடி வைக்கிறதுக்கு. யாருக்கும் காசு கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு. அன்றைக்கி என்னென்னா பெரிய சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, தண்ணிச்சோறு பரங்கிக்காய் வச்சுருப்பாங்க, அதுக்காகவே அந்த மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. அது காசுக்காக வரதில்லை, சாப்பாட்டுக்காகவும் வரதில்லை, ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற அடிப்படையிலாம் வருவாங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் தோட்டத்தில் வயலில் நடவுன்றோன்னா பக்கத்து தோட்டத்துக்காரங்கலாம் வந்து நம்ம தோட்டத்தில் நடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு போய் நம்ம செஞ்சு கொடுக்குறது மாற்றால் முறைங்கிறது. இது வந்து அந்த கூட்டு வாழ்க்கையை வந்து வலியுறுத்துகிற மாதிரியும், கூட்டு வாழ்க்கையை தான் உயர்வானதுன்னு காட்டுற மாதிரியும் தான் அந்த வாழ்வியல் முறை இருக்கும். இது விவசாயிகளுடைய பண்டைய முறைகள். இன்னைக்கு நவீனம் வந்து புகுற புகுற அந்த பழையனோட பாரம்பரிய மரபுகள்லாம் கொஞ்சம் விலகி போயிருக்கு. இருந்தாலும் வேறா இருக்கிறது இந்த விவசாயம்தான். அதனால வந்து இதற்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து அரசும் பெரிய அளவில் முன்னெடுக்கணும். இது வந்து ஒரு விவசாயிகள் தினமாக அறிவிச்சு பேசிட்டா மட்டும் போதாது, அவரோட பிரச்சனை என்னன்னு நம்ம விலக்க அது கொடுத்து கேட்கணும், கவனத்தில் எடுத்துக்கணும். நான் பல்வேறு இடங்களில் விவசாயிகளின் குரல், விவசாய நலனுக்காக குரல் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கு, இன்னால் நிறைவேற நடக்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னா, நம்மளோட பாரம்பரிய அறிவை இழந்துட்டுருக்கோம், அது உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு பின்னாடி என்னோடய பிள்ளைகள் வந்து என்னோடய விவசாயத்தை கடைபிடிக்கிறதுக்கோ என்னோடய விவசாயத்தை தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆர்வம் இல்லை. இதை நான் வந்து அவங்க மேலே திணிக்கவும் முடியலை. ஆனா சொல்றேன், எனக்கு பின்னாடி இதை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்னகிட்டயுமே கத்துவீங்கன்னு சொல்றேன். ஆனா அது இயல்புல வரணும். இன்னைக்கு இப்போ உள்ள தலைமுறை வந்து அந்த அளவுக்கு இல்லை, விவசாயத்தை கத்துக்கிற மாதிரி இல்லை. பொதுவா இப்ப எனக்கிட்ட உள்ள அறிவு, இப்ப ரெண்டாம் கொம்பு விதைன்னு சொல்லுவோம், மூணாம் கொம்பு விதைன்னு சொல்லுவோம், நாற்று பாவுறதுல இருந்து நெல்லை ஊற வைக்கிறதுல இருந்து எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும், அதை திரும்ப எப்போ பாரம் வைக்கணும், திரும்ப எப்படின்னு தண்ணியில சேர்க்கணும், திரும்ப கரைப்பாய்ச்சணும், இதெல்லாம் என்கிட்ட அந்த அறிவு இருக்கு. ஆனா என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த விவசாயமே நான் நெல் விட்டு சாகுபடி விட்டு 20 வருஷம் ஆச்சு. ஆனா அதே மாதிரி இந்த ஏர் பூட்டுறோம் பாருங்க, ஏர் பூட்டையில எங்க அப்பாட்ட பலமுறை நான் அடி வாங்கியிருக்கேன். அந்த முகத்தடியில எதிர் வடம் போடையில சரியா போடணும், அந்த கயிறு வந்து ஒரு பக்கம் அணைஞ்சதுன்னா அடிப்பாரு. கலப்பை ஏத்திற இறக்குறது இதெல்லாம் வந்து அழகா செய்யணும். இதெல்லாம் நான் வந்து எங்க அப்பா அண்ணன் கத்துக்கிட்டேன். எங்க தாத்தாட்ட எங்க அப்பா கத்துருப்பாரு, எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்டேன். ஆனா நான் யாரும் சொல்லி கொடுக்குறது இப்ப இந்த நம்ம இது மாதிரி பாரம்பரிய அறிவுகள், அதாவது வந்து ரெண்டாம் கொம்பு விதை மூணாம் கொம்பு விதை எப்படி முளைக்கட்டுறது, அதே மாதிரி வந்து எப்போ வந்து தண்ணி விடுறது, எப்போ சாவடி பண்ணுறது, எந்த பருவத்தில் பண்ணுறது, இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக இருக்கிறது வேற. அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் நம்மளோட பாரம்பரிய அறிவு முதன்மையானது. பாரம்பரிய அறிவு இருந்தால் தான் இந்த அறிவியலே வந்து அங்கே செயல்படுத்த முடியும், இல்லைன்னா அறிவியலால் எந்த பயனும் விளைய போகிறது இல்லை. அதனால் வந்து அதே மாதிரி நம்ம பாரம்பரிய அறிவு மட்டும் இல்லை, பாரம்பரிய விதைகளே நம்மகிட்டேருந்து போயிடுச்சு. இப்போ நான் கூட வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு அதனை கூட அவங்க அதை செவிமடுத்தாங்க. என்னன்னா நம்மக்கிட்ட உள்ள பாரம்பரிய விதைகளை, அது நெல்லுலேருந்து காய்கறிகள்லேருந்து பயிர் வகை பயிர்கள்லேருந்து தட்டப்பயிர் இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய விதைகளை ஒரு விதை வங்கியாக வந்து நடத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சேன். ஏன்னா அது வந்து விதைகள் எப்போதுமே வந்து ஒரு பொருள் மாதிரி இருப்பு வச்சிட முடியாது, அதோட முளைப்புத்திறன் கட்டுற வரைக்கும் தான் அதை வச்சுக்க முடியும். அப்போ அது கொடுத்து வாங்கி அப்படி இருந்தால் தான் அது வந்து அந்த விதைகளை நம்ம தொடர்ந்து தொண்டுகிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். பாரம்பரிய விதை வங்கி வேணும், நம்ம மாவட்ட அளவில் வேணும்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சு அதுவும் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் செயலளவில் வரல பாரம்பரிய விதைக்கு. அதே மாதிரியே பாரம்பரிய அறிவை வந்து ஆவணப்படுத்தணும். இப்போ என்னோடய காலத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் வந்து ஆவணப்படுத்தலை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய அறிவு பயன் தராது. இப்போ கூட என் தோட்டத்தில் ஒரு தம்பிக்கு வந்து நான் வந்து மிளகுல என்னென்னலாம் தொழில்நுட்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டதை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை வந்து எத்தனை பேருக்கு போய் சேரும், இதை இதே ஆவணப்படுத்தப்பட்டிருந்தா அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷன், அது கிடைக்காது. அதனால் வந்து நான் இன்றைக்கு தேசிய விவசாயிகள் தினமான இன்னைக்கு நான் வந்து அரசுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் பொதுவெளியில் நான் வைக்கிற கோரிக்கை, விவசாயிகள் இந்த நிலத்தை விட்டு போகாமல் அவங்கள வந்து நிலத்திலேயே தக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அரசு இயல்வாதிகள்லேருந்து அனைவருமே வந்து இதில் கவனத்தில் எடுத்துக்கணும். மற்றவங்க வந்து இப்போ ஒரு தொழிலை செய்யாமல் விட்டுட்டு போனால் அந்த தொழிலுக்கு அவர் வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு இழப்பு ஏற்படும். அதே மாதிரி அவர் வந்து வேறு ஏதோ ஒரு தொழிலை பண்ணி அவர் வாழ்க்கையை ஓட்டிடுவார் மற்ற தொழில்கள்லாம். ஆனால் விவசாயங்கிற அப்படி கிடையாது. நான் செய்யாமல் விட்டுட்டு போனேன்னா என்னுடைய வாழ்க்கை மட்டும் போகலை, இதன் மூலமாக உணவு கிடைக்க வேண்டிய மற்ற உயிரினங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் அந்த உணவு கிடைக்காமல் போகும். இன்னும் பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய விளைவுகள்லாம் வந்து நம்மளை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். என்ன அப்படின்னா அதாவது முக்கியமாக வந்து தண்ணி, இப்போ நம்ம கண்கூட பார்த்துட்டே இருக்கோம், ஒரு வருடத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாளில் பெஞ்ச எந்த அண்டா ஊட்டாக வச்சு நம்ம அதை பிடிச்சி சேமிக்க முடியாது. அதே சமயத்தில் பெய்யிற மழையும் கடலை ஒட்டிய பகுதியில் பெஞ்சா நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ தண்ணீர் வந்து பெரிய கேள்விக்குறியாக ஆகும். அப்போ விவசாயமும் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பருவநிலை மாற்றத்தில் பெரிய விளைவாக விஞ்ஞானிகளை எச்சரிக்கை விடுக்கிறது என்னென்னா தானிய பயிர்கள், அதாவது உணவு பயிர்களில் நெல் கோதுமை இந்த மாதிரி தானிய பயிர்களில் பயிரெலாம் நல்லா வரும், நல்லா வளர்ச்சி அடையும், ஆனால் வந்து அதில் கருவுறுதல் நடக்காது, பதறாக போகும். அப்போ உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். அப்போ இந்தியா போன்ற நாடுகள் மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளில் இந்த மக்களுக்கு எதை கொண்டு வச்சு நம்ம அவங்கள உணவை நம்ம வந்து உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியும். அதனால் வந்து நம்ம அதாவது வந்து விவசாயிகளை அந்த நிலத்திலேயே தக்க வைக்கிறதுக்கான ஆய்வு, அதே போல் இந்த விவசாய சாகுபடி முறைகளில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுற விளைவுகளில் புது வகையான நோய்கள் வருது, புது வகையான பூச்சிகள் வருது, அதுலேருந்து எதிர்கொண்டு அந்த தாவரங்களை விவசாய பயிர்களை வந்து தக்க வைக்கிறதுக்கான முயற்சி, ஒரு பல்வேறு வகைகளில் நமக்கு மிகப்பெரிய சவால்கள் நம்ம எதிர்நோக்கி இருக்குது. நான் சொல்கிறது கூட ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம், நான் அது அனுபவபூர்வமாக நான் பார்த்து சொல்கிறேன். அதே போல் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கான வேலையால் பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது. நம்ம வந்து தேசிய மகாத்மா காந்தி தேசிய உறுதி அளிப்பு திட்டங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கோம், நாடு முழுக்க அது செயல்படுத்தப்பட்டிருக்கு. அவருடைய விளைவுகளை அரசு வந்து கவனத்துல எடுத்துக்கணும், மறுபரிசீலனை பண்ணணும். ஒரு திட்டம் கொண்டு போறோம், அந்த திட்டத்தோட நன்மையை தீமையான நம்ம பரிசீலனை பண்ணணும். அதுல வரிய நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப அந்த திட்டத்தை செயல்படுத்துல தப்பே இல்லை. அதுல உள்ள தீமைகள் என்னன்னு கண்டறியறப்ப அந்த தீமைகளை களைகிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து இப்ப விவசாயம் எந்த வகையில பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா விவசாயியோட கோரிக்கை விவசாயம் பண்றதுக்கு ஆள் கிடைக்கல, எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்களையும் எல்லா இடத்துலையும் இதான் பிரச்சனை. அப்ப விவசாயிகளை வந்து அவங்க நம்ம நிலத்துல இருந்து வெளியேற்றுறதுக்கான காரணமாகவும் இது இது அமைகிறதுனால இது மாதிரி திட்டங்களை வந்து அரசே மறுபரிசீலனை பண்ணணும். அது அரசுனா அரசு தனியார் இது கிடையாது, அரசாங்கம் கிடையாது, மக்களோட சேர்ந்ததா மக்களோட பிரதிநிதிகள் தான். அவங்க வந்து அதை சரியா வந்து அதை வந்து களையப்படணும், அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும். ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா புண்ணு வந்து புறையிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப மேல கட்டுப்போட்டு பூசிட்டு தான் பயனே இல்லை. அந்த புண்ணை வந்து சுத்தம் பண்ணி அதுல இருந்து அதுல சீல் ரத்தம்லாம் அகற்றிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி மருந்து போடாமல் காயம் ஆகணும். அது மாதிரி தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். வழியே மக்களுக்கு பாதிப்பு வரும், மக்கள் யோசிப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இது பெரிய ஆபத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இந்த நாட்டுக்கு வந்து எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணினா உணவு கொடுத்துட முடியாது. இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் எல்லா தொழிற்சாலையும் முடிந்தப்ப விவசாயம் மட்டும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அது நடந்ததுனால தான் நம்ம மக்களுக்கு அதான உணவுகளை கொடுக்க முடிஞ்சது. அது மாதிரி வந்து தொன்று தொட்டு இந்த விவசாயம் காலங்காலத்துக்கு இருக்கணும், ஆனால் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. இதை பற்றியான கவனங்கள் அரசுகள் எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் விவசாயம் குறைஞ்சிட்டே இருக்கு. சாகுபடி பரப்பு குறையுது, உற்பத்தி குறையுது, இது மாதிரி வந்து பல்வேறு காரணிகளால் குறையுது. அப்போ இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். தேசிய விவசாயிகள் தினத்தில் இன்னைக்கு இதை ஒரு உறுதியாக எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு புது வழியில் விவாதங்கள் நடத்தப்படணும். எந்தெந்த வகைகளில் வந்து விவசாயத்தை மேம்படுத்த முடியும், விவசாயிகளுக்கு வந்து ஏற்கனவே நிறைய திட்டங்களும் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்கள் வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் பயன்பட்டுருக்காங்க உண்மையிலே ஏற்றளவில் இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு ஏற்றளவில் இருக்கவே கூடாது. நான் நிறையா திட்டமிடல நானும் கூட இருக்கேன், நான் அதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட மக்கள் பயனாடுபடுற அளவு குறைவாக இருக்கு. அப்போ அதெல்லாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும், உட்படுத்தி சரியான வகையில் திட்டங்களை கொண்டு போகிறதுக்கும் இன்னும் அதை கடைக்கோடியில் உள்ள விவசாயிக்கும் அந்த திட்டங்களில் பயன் கிடைக்கிற மாதிரியும் நம்ம வந்து அதை வடிவமைக்கணும். அப்படி வந்தால் தான் அந்த விவசாயிகளை வந்து இந்த விவசாய நிலத்துலேருந்து வெளியேறத்தை தடுக்க முடியும். விவசாயி விவசாய நிலத்துலேருந்து வெளியேறினா எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறது பிரச்சனை ஆகும். அப்போ தான் விவசாயியோட அருமை வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் புரியும்.
சார், இப்போ முன்ன உள்ள காலத்துல உள்ள விவசாயிகள் செய்த முறைகளுக்கும் இப்ப உள்ள காலத்துல விவசாயிகள் செய்யக்கூடிய முறைகளுக்கும் என்ன விதமான மாற்றங்கள் உருவாகி இருக்கு?
கண்டிப்பா விவசாயிகள் வந்து முன்னே வந்து சுயசார்போட இருந்தாங்க. எப்போதுமே வந்து விதை நெல் தான் மிகப்பெரிய மூலதனம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், விதை நெல்லை அவிக்க மாட்டோம் அப்படின்னு. உண்மைதான், அது எந்த காலத்திலையும் விதை நெல்லை சமைக்கிறதுக்கு பயன்படுத்தவே மாட்டோம். ஏன்னா அது பெரிய மூலதனம், விவசாயிகிட்ட உள்ள மிகப்பெரிய மூலதனம் விதை. இந்த அந்த விதை வந்து இன்னைக்கு எந்த விவசாயிட்டா இருக்கான்னு கேளுங்க, யார்ட்டையுமே இல்லை. அப்போ விவசாயத்துக்காக முதல்ல வந்து விதைக்காகவே நம்ம அடுத்தவங்கள்ட்ட கையேந்த வேண்டியிருக்கு, அப்போவே நம்மளோட சுயசார்பு போயிடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய இடத்துல உள்ள பொருளே இடுபொருள் ஆக்கணும். அதாவது வந்து நம்மட மாடு மாடு இருக்குன்னா நம்மளோட குப்பை தலையறு மக்குச்சத்து இதில் பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய நமக்கு நட்டம் வந்துடாது, விளைச்சல் பெரிய அளவில் இல்லாட்டி நமக்கு பெரிய சிரமம் வந்துடாது. ஆனால் வெளியிலேருந்து இடுபொருளை வாங்கி இன்னைக்கு வந்து இடுபொருளை வந்து கொடுத்தாங்க மானியம் கொடுத்தாங்க, இன்னைக்கு இடுபொருளோட விலையெல்லாம் அதிகமாக போயிருச்சு. அதை கொடுத்து சாகுபடி பண்ணி இன்னைக்கு விவசாயிகிட்ட என்ன மிச்சப்படணும்னா அந்த வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு சரியாகவே போகும். அதனால் வந்து விவசாயத்தில் வந்து விவசாய சுயசார்பு ரொம்ப முதன்மையானது. அது விவசாயிட்டே இருக்கணும், அந்த மூலதனங்களை விவசாயிட்டே இருக்கணும். வெளியிலேருந்து இடுபொருள் வாங்கி வச்சு நம்ம விவசாயம் பண்ணுறதுல எந்த மிச்சமும் கிடையாது, அது அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் நான் சிறுவனாண்ட காலத்தில் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்டேருந்து உள்ள கிராம பொருளாதாரம், கிராமத்தில் உள்ள மூலப்பொருள் அதை வச்சே வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணோம். அதனால் பெரிய அளவில் லாபம் வரலைனாலும் பெரிய அளவில் நட்டம் கிடையாது, அவங்களுக்கு தேவையானதுக்கு அளவுக்கு இருந்துச்சு. அந்த முறைகள் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது வாழ்வியல் பண்பாட்டு முறைன்னு, பண்டைய காலத்தில் விவசாயங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தது. அதனால தான் சொன்ன ஏற்கனவே இந்த மிளகாய் செடி வச்சதுலேருந்து அந்த ஒரு குடும்பங்கிறது இன்னைக்கு தனி நபர் கிடையாது. கிராமத்தில் அத்தனை குடும்பமும் ஒன்றா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டம் வந்தனா அந்த குடும்பமே ஓடி நின்று அந்த கஷ்டத்தில் உள்ளவங்களோட கூட நின்று துணை புரிவாங்க. அவர் அந்த ஒரு துக்கம் நடந்தாலோ ஒரு சங்கடம் இருந்தாலோ அவங்க அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் கூட இருப்பாங்க. இப்படி இருந்தா என்ன பண்றது, நாளைக்கு நான் அடுத்த பிள்ளை ஊட்டியில பாக்கணுமேப்பா, நீ மனசை மாத்து, கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் ரசம் குடி இப்படின்னு அவங்கள தேற்றுப்படுத்தி அவங்கள இயல்பு நிலைக்கு வர்ற வரைக்கும் அந்த கிராமம் துணை நின்றுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான பொருள், எனக்கிட்ட இன்னைக்கு அரிசி இல்லை, என்னோட சரக்கு பொடி இல்லை, என்னோட எண்ணெய் இல்லை, உப்பு இல்லை, எல்லாமே கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பலகாரம் செஞ்சாங்கன்னா அது அந்த 10 வீட்டுக்கு போகும். அதே மாதிரி அவங்க வீட்டில் செய்கிறப்ப இந்த வீட்டுக்கு வரும். இதெல்லாம் நான் சிறுவனாக அந்த காலத்தில் பார்த்தது. இன்னைக்கு அது மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டில் இல்லைன்னா அடுத்த நொடி நம்ம போகிறது கடைக்கு, பக்கத்து வீட்டுக்கு போட்டால் நம்ம கௌரவம் குறைஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இழந்து, அதாவது நல்ல பண்புகள், அது ஒருத்தர் சார்ந்து வாழ்கிற பண்பு, அதெல்லாமே இழந்துட்டோம். என்னைக்கு வந்து நகர்பேருந்து கிராமத்துக்குள்ள வந்துருச்சோ அன்னைக்கே வந்து கிராமங்கள் தனக்கே உரிய அந்த நல்ல குணங்கள்லாம் இழந்துட்டு நிர்வாணம் அளிக்கிற மாதிரி தான் நான் கருதுறேன். ஏன்னா அந்த வாழ்வியல் முறைகள்லாம் இன்னைக்கு நிறைய காணவே காணும். அது மாதிரி வந்து ஒரு பெரியவங்க வந்தா எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறது, பெரியவங்க வந்தா எந்திரிச்சு நிக்கிறது, அந்த பழக்கம் கூட இன்னைக்கு ரொம்ப அரிதா போச்சு. நான் சிறுவனாந்த காலத்துலலாம் அப்படிலாம் பார்த்தா அந்த தண்ணியும் கேட்டா மோர் கொடுப்பாங்க. ஒரு சில எனக்கு இன்னமும் ஒரு சில பகுதியில் அந்த பண்பு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். தண்ணியும் கேட்கிறப்ப மோர் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த வாழ்வியல் பண்பாட்டு முறைகள் அந்த விவசாயிகளோட பின்னி பிணைஞ்சது. இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப அரிதா போச்சு. அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தராமல் விட்டுட்டோம். அண்மையில் நான் கேரளா போயிருந்தப்போ அவர் அங்கே ஒருத்தர் பெருவண்ணாமொழி நறுமணப் பயிரோட ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருந்தார். அங்கே வந்து அவர் தமிழ்நாட்டுக்கார தான் அந்த தலைவராக இருக்கார். அவர் வகுப்படுத்தார். ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரம் அந்த பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லித்தந்தார். ஆனாலும் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்னமும் அந்த மக்கள் வந்து அதை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நாம நம்மட தலைமுறைகளுக்கு சொல்லித்தராம விட்டுட்டோமோ அப்படிங்கறது வருத்தமும் எனக்கு இருக்கு. அதாவது ஒருத்தர் நபர் வந்து இதுல ஒரு முயற்சி செய்ய முடியாது. சமுதாயமே கூட நிக்கணும், சமுதாயமே வந்து ஆய்வுக்குட்படுத்தணும், சமுதாயமே ஒன்னா நின்று இந்த விவசாயிகளையும் இந்த விவசாய முறைகளையும் மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த வாழ்வியல் முறைகளை மீட்டெடுக்கிறதுக்கும் எல்லாரும் இந்த குரல் கொடுக்கணும், துணை நிக்கணும். அறிவியல்ங்கிறது வந்து நமக்கு புறம்பானது இல்லை. நம்மளோட பாரம்பரிய அறிவியலோட அறிவியலையும் நம்ம வந்து இணைச்சு கொண்டு போகணும். அறிவியல் தீங்கானது இல்லை, அது நல்ல வகைக்கு நம்ம பயன்படுத்தணும். நாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர்னா ஒரு ஏக்கரையும் பாட்டி கட்டி தண்ணி இறைச்சிட்டோம், கவளையத்தில் கையெழுத்து இறைச்சோம், கவளையத்தை இறைச்சோம், அப்புறம் மோட்ரு போட்டு தண்ணி இறைச்சோம். இப்போ சொட்டு நீர் பாசன முறைகள்லாம் வந்திருக்கு. இப்போ நாம் கற்றுக்கிட்டதில் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லலாம், தண்ணீர் வந்து பயிருக்கு ஏந்தி மண்ணுக்கு இல்லை, அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு தண்ணி நிறையா இருந்தது, நம்ம நிறையா தண்ணியை இறைச்சி வீணடிச்சிட்டோம். ஆனால் இன்றைக்கி தண்ணீர் சிக்கனதை பற்றி நம்ம பேசுகிறதுனால ஒரு அதில் உள்ள முறையை வந்து தண்ணீர் பயிருக்கு ஏன்றி மண்ணுக்கல்ல. மண்ணுக்கு பார்த்தோன்னா உலகம் முழுக்க உள்ள தண்ணி கொண்டாந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பத்தாது. அதனால் பயிருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி கொடுக்குறது இந்த துல்லிய பண்ணையும் சொட்டு நீர் பாசனங்கள் மிக சிறப்பான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம், வரவேற்கக்கூடிய தொழில்நுட்பம். நம்ம நாட்டில் அனைத்து விவசாய நிலமும் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் அரசாங்கமே இணைச்சிட்டு அதுக்கு பிறகு விவசாயிகளை சாகுபடி பண்ண சொல்லணும். ஒரு அரசு உத்தரவு மூலமாக வந்து விவசாயத்தை தடை பண்ணணும். தடை பண்ணிட்டு அரசாங்கமே நின்று எல்லா இடத்துலையும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக இணைச்சிட்டு விவசாயம் பண்ண சொன்னோம்னா நம்ம தண்ணீரை அவ்வளோ மிச்சப்படுத்த முடியும். ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ணதில் 4 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியும் அந்த தண்ணீரை வச்சு. அதனால் வந்து அறிவியலில் வந்து நம்ம இதுக்கு புறம்பானது இல்லை, அறிவியலை நம்ம பயன்படுத்தணும். அதே போல் வந்து நம்ம நவீன தொழில்நுட்பங்களை நம்மளோட பாரம்பரிய அறிவோடு அது இணைச்சிட்டு பயன்படுத்தணும். இதை முற்றிலுமாக வந்து அது போயிடக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு உணவு தேவைக்காக வந்து நிறையா விவசாய புரட்சியில் அழகா திருச்சி வானொலியில் உள்ள ஐயா தொயிலி சுப்பிரமணியன் சொல்லுவார், இறந்துட்டார் அவர். அவர் சொல்லுவார், அதாவது வந்து வயலில் உரம்போட போகையில் விவசாயி வந்து அடிக்க வந்துடுவாங்க, எந்த உப்பை கொண்டாந்து என்ற விவசாய பயிரை வந்து கெடுக்க வர்ற அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தொயிலியே சொல்லியிருக்காரு, ஏன்னா இரவோடு இரவா வந்து சாலை ஓரத்தில் உள்ள வயலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து உரத்தை வரைச்சிட்டு வந்துடுவாங்களாம். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போனால் அந்த இடத்துல மட்டும் பசுமையாக இருக்குமா, விவசாயி ஆச்சரியமாக பார்ப்பறான், என்ன எல்லா இடத்துலையும் ஒரு விதமாக தான் நம்ம இயற்கை உரம் போட்டோம், ஆனால் இந்த இடத்துல மட்டும் பயிர் விளைஞ்சிருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் அந்த விவசாய அதிகாரி ஒரு தொழிலெல்லாம் போய் நாங்கள் வந்து இரவில் வந்து இந்த உரத்தை போட்டோம், இதனால் இந்த நன்மை வந்துருக்குன்னு சொன்னது போகிற தான் அவங்க விவசாயி நம்பினாங்களாம். இப்படி தான் வந்து முதல்ல உரத்தை மக்கள் கொண்டு வர முடிஞ்சது. அன்னைக்கு உணவு கொஞ்சம் இருந்தது, தேவை இருந்தது, அதனால் வந்து புதிய நீண்ட காலம் ரகங்களை குறைச்சி புதிய காலத்திலேயே அது நல்ல விளைச்சல் கொடுக்குற ரகங்களை வந்து கண்டுபிடிச்சி உணவு உற்பத்தியை வந்து தண்ணீரோடைய செஞ்சிடும். இன்றைக்கி நமக்கு தேவையான உணவு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரலாம். அப்படி பார்க்குறப்ப இயற்கை விவசாயங்கிறது இன்றைக்கி கைகூட்டுருக்கு. இயற்கை விவசாயத்தில் வந்து எல்லா பயிர்களுமே செய்ய முடியும். அதிக விளைச்சல் நமக்கு இப்போ தேவை இல்லை. ஏன்னா வந்து நம்மளுடைய தேவையை விட 3 மில்லியன் டன் இருப்பு உள்ள அளவுக்கு விவசாயிகள் வந்து உழைச்சிருக்காங்க, ஒரு விளைச்சல் பெருகியிருக்கு. அதனால் வந்து இப்போ ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் தர மூலமாக இயற்கை விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் மூலமா வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை மீட்டுக்கிறது மூலமா வந்து நம்மளோட மருத்துவத்துக்கான செலவழிக்கிற தொகையை மிச்சப்படுத்த முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு பெரிய ஒரு செலவு என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து அதிக அளவு சக்கரை நோய்கள் உருவாகிட்டு இருக்காங்க. இது வந்து பல்வேறு காரணிகள், அது உணவியல் காரணி முக்கியமானது. நம்முடைய பழக்க வழக்கம் இருக்கு, நம்முடைய மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட உணவியல் காரணம் முக்கியமானது. நம்ம உணவை எதை எடுத்துக்கிறோம், ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கிறோம், நம்மளே கேள்வி கேட்டுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அதனால வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியம் தரது மூலமா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு எல்லா விவசாயமும் மாறிட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து பொதுமக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, இயற்கையில விளைஞ்ச பொருள் எப்படி நமக்கு வேணும்னு ஆசைப்படுறாங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரதுனால. அது மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகில மூன்றுல ஒரு பகுதி வந்து நம்ம நாட்டுல சக்கரை நோய்கள் அதிகமா இருக்கான்னு தெரிய வருது. அதனால வந்து இதை மாத்துறதுக்கு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகளுக்கு விவசாய பொருள்களை உற்பத்தி பண்றத வந்து நம்ம வந்து வரவேற்கணும், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பம் மூலமா விவசாயம் பண்றதை விட இயற்கை விவசாய முறைகள்ல பண்ற பொருள்களுக்கு கொஞ்சம் விலை கூட வரும், செலவு கூட வரும், அதை விவசாயிகள் ஈடுகட்ட முடியாது. அப்போ பொதுமக்கள் தான் வந்து விலை கூட வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா தான் விவசாயிகளை வந்து அதை உற்பத்தி பண்ண முடியும். அதனால இந்த வகையில வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசும் மக்களும் துணை நிற்கும்னு கேட்டுக்கிறேன்.
தேசிய விவசாய தினமான இன்று விவசாயிகளோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு, அதே நேரத்துல எந்த அளவுக்கு பல மாற்றங்கள் உருவாகிட்டு இருக்கு, நம்முடைய உணவு முறைகள் வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்கு விவசாயம் மிக முக்கிய பங்கு வைக்கிறது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து சொன்னீங்க. உழவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய தொழிலா இல்லாம ஒரு உணவை அளிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் மீண்டும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேசிய விவசாயிகள் தினத்தை ஒட்டி விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி வந்து கேட்டு அந்த செய்தியை பெற்றமைக்காக அனைத்து விவசாயிகள் சார்பாக வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நேர்களே, இதுவரை தேசிய விவசாயிகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் கரம்பக்காடு ஜமீன் கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி திரு சாவே காமராசர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6380077 9500 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.